ಓಂ ನಮೋ ಭಗವತೇ ಶ್ರೀರಮಣಾಯ.
ಭಗವಾನ್ ಶ್ರೀರಮಣರ್. எழுதியவர் முருகனார். இக்கட்டுரை ஸ்ரீ பகவான் திருமேனி தாங்கியிருந்த காலத்தில் எழுதப்பட்டது. தன்னையல்லாது அந்நியமொன்றும் அறியாராக தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்தர் நிலைமை இன்னதென்று எண்ணி உரைத்தல் எவர்க்கும் இயல்வதன்று. பண்டை தவப்பயனால் ஈயின் சிறைகை போல் அத்துணை மெலிதாக இருக்கும் ஆணவ மலத்திரை மட்டும் ஒரு சிறிது எஞ்சியன்றி ஏனே இருமலங்களும் ஏற்கனவே இற்றொழிந்தமையால் ஆணவலேச மாத்திரமே இறுதியான இப்பிறப்புக்கு ஏதுவாக அவர்க்கு எஞ்சி நின்றதென்பது நானாரென்னும் விசாரணையே முன்பு விட்ட குறையால் அவர் உள்ளத்தே தானாக கிளர்ந்ததோடு அவ்விசாரணையான் மட்டில் முடிவான பூரண நிலை மிக எளிதில் அவர் கைகூட பெற்றது கொண்டு உயிர்த்துணர்வார்க்கு நன்குணரலாகும். வேறொரு குருவும் வெளியில் வேண்டாமலேயே கேள்வியாலும் பிரம்மம் என்னும் பெயர் அறியாமலேயே பிரம்ம ஞானம் பெற்ற புலவர் ரமணர். அவ்வாறு உணர்தற்கு சித்தாந்த சாஸ்திரமான திருவருட்பயனே சான்று கூறுவதாம். திருவருட்பயன் பாடல் 48 பொருள். விஞ்ஞான கலர்க்கு ஆணவ மலம் நீக்குவதற்காக இறைவன் தனது அரிய அருளை உள்நின்று உணர்த்துவன். பிரளயா கலர்க்கு மானும் மழுவும் நான்கு தோள்களும் நீலகண்டமும் முக்கண்ணுமாக எழுந்தருளி வந்து அவர்களுக்குரிய ஆணவம் கண்மம் ஆகிய இருமலத்தையும் நீக்குவன். சகலர்க்கு அவர்களைப் போல் மானுட வடிவம் தாங்கி அவர்கள் பால் உள்ள ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களையும் நீக்கி அருள்வன் என்பதாம். தூலத்தில் அண்ணாமலையாரே அவர்க்கு குரு. அம்மலையின் அடிவரை வாழ்வே அவரது நிரந்தர குருகுலவாசம். அதன் எல்லையை விட்டு அவர் என்றும் அகன்றதில்லை. அவர் சரீர வாழ்விலும் வியாபிக்கும்படி அவ்வளவு அச்சலமாயிற்று. அவர் அத்யாத்ம வாழ்வின் அமனஸ்க நிலை, அதாவது மனமற்ற நிலை. வினோதார்த்தமாகவன்றி மெய்யாகவே தம்மால் என்ற பக்தி சிரத்தையோடு தம்மை சூழ வாழும் அடியார் மாலின்யத்தை, அதாவது அழுக்கை போக்கி உள்ளத்தை கிளர்ச்சி செய்கின்றது அன்னார் மத்தியில் வீற்றிருக்கும் அவரது அத்யாத்ம காந்த சக்தி கதிர். எல்லா கால தேசங்களுக்கும் ஏற்ப பொருந்துவனவாய் பாமர பண்டித பேதமின்றி நாத்திகம் உட்பட பல திறப்பட்ட சமய சார்புள்ளவர்க்கும் ஒருங்கே ஆன்ம திருப்தி அளிப்பன. நாத்திகனும் கடவுள் உண்மையை ஒவ்வாது மறுப்பினும் நான் என்னும் தன்னுண்மையை எவ்வாற்றானும் ஒப்பியே தீர வேண்டுமாதலின் அந்த நான் என்பதன் விசாரணையால் முடிவான உண்மை அனுபவத்திற் கண்டறியப்பட்டு கவலையற்றதோர் பேரின்ப வாழ்வு இம்மையிலேயே அதனார் கைகூடமெனின் அந்நெறி அவனுக்கும் உடன்பாடாக வேண்டியதானன்றோ? இறைவனை தந்தையாக தேடிச் சென்று தம் அகத்தே கண்டறிந்தும் கண்டறிந்த அத்யாத்ம தந்தையான அவ்விறைவனோடு தன்னிழப்பால் இரண்டர கலந்தும் விளங்கும் குருத்துவத்தால் அவரை முறையே ஞான பண்டிதனான குமரகுருவரன் கூறாகவும் ஆதி குருவான தட்சிணாமூர்த்தி சொரூபமாகவும் அருட்கண்ணால் அறிஞர் கண்டு வழிபடுகின்றனர். உபாசகர் பலர் தம்மை உய்வித்ததற்கென்றே உலகில் அவதரித்து வந்த வெவ்வேறான தத்தம் இஷ்ட தெய்வம் என்றே பூரணமாக நம்பி தொழுகின்றனர். திட ஞான ஜீவன் முக்தரான அவர்பால் பரமார்த்த உண்மை கேட்டறிந்து அவர் அருள் வழி கொண்டு அத்யாத்ம சாதனை செய்தொழுகுவோர் கணக்கிலர். எனவே உண்மை வழிகாட்டியான உலக குருவாக அந்த பட்டமின்றியே சூரியன் போல சுடர்கின்றவர் உலகியர் கற்பனாபேதங்களோடு வர்ணாசிரமம் முதலிய சமஸ்த சாஸ்திர சமய ஆச்சார பேதங்களும் ஒருங்கே கழன்றவர். சுருங்கச் சொல்லின் தனித்தன்மை உணர்வான அகந்தை வாசனையே அற்றமையால் த்வித பேதங்கள் எல்லாமே தொலைந்து ஒழிந்து அணிமாதி யோக சித்திகளுக்கெல்லாம் மேற்பட்ட ஞான சித்தி பெற்று நிஷ்பிரபஞ்சமாய் நான் என்பதுட்பட அக்கிலமும் ஒரே சிவமயமாக கிளர்வதான கைவல்ய நிலையில் இயல்பாகவே நிலைத்து நிற்பவர். உடலுருவே நோக்குவாருக்கு மற்றார் மாட்டு போல் அவர் மாட்டும் ஒரு சில வியாபகாரிக குணஞ்செயல்கள் நிகழ்வனவாக தோன்றினும் பாவகாரிகள் பார்ப்பரிதான அருட்பர வெளியே தம் யதார்த்த சுரூபமாக திட ஞானுபவத்தால் உயிர்க்கும் அவரிடத்தில் அவை யாவும் கற்பனையின்றி உண்மை என்றாக உய்த்தொடர வல்லார்க்கு நிர்குணமே அவர் குணமும் தம்மை சூழ வாழ்வோர் சிந்தையை அடக்கி தம்மை போல் அவரையும் சும்மா விருப்பித்தலே அவர் சுபாவமான தொழிலுமாக முடிவதாம். அவர் உணர்வு பல்வகையுணர்வும் ஒரே தன்மயமாக சுட்டுணர்வு கடந்து சுடர்கின்ற கேவல சொரூப உணர்வாம். மதியை பற்றியதன்றோ மதம்? மதியற்ற விடத்து ஜீவபோதம் சிவபோதத்தே தன்மயமாக கரைத்தொழிந்த விடத்து மதமேது? எனவே ஞான வரம்பான மோனமே உண்மையான அவர் மதமாம். பேச்சும் ஓரளவாக பேசுவதன்றி மற்ற பெரியார் எல்லோரும் போன்றே அவரும் அதிகமாக பேசுவார் அல்லர். அதுவே ஒரு வியாஜ மாத்திரமேயாக அவர் சன்னதி மாண்பானே ஐயத்து நீங்கி தெளிந்த உணர்ச்சியும் சித்த சாந்தியும் பெறுகின்றனர் பக்குவப்பட்டோர். சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாக தத்துவம் கடந்த செம்பொருள் ஆதி குருவான தட்சிணாமூர்த்தியே சனகாதிகளுக்கு மௌனத்தால் உணர்த்தப்பட்ட செம்பொருள் அவ்வாயிலான் மட்டுமே உணர்த்தவும் உணரவும் படுவதன்றோ? மற்றோரும் அவ்வவர் பக்தி சிரத்தைகளுக்கு ஏற்ப காமியங்கள் கைகூட பெறுவதோடு பல்வகைப்பட்ட கவலைகளும் நீங்கி மகிழ்ச்சி பெறுகின்றனர். பூமண்டலத்தோர் பாக்கியவசத்தால் தென்பாண்டி நாட்டு திருச்சுழி தளத்தில் அந்தனர் குலத்தில் பராசரர் மரபில் விருந்தோம்பலான வேள்வியான் மேம்பட்டதோர் குடும்பத்தில் சுந்தரம்மையர்க்கு அழகம்மாளிடத்தே முன்னுதித்த குமாரர் மூவருள் நடுநாயகமாக நான்காவதாக பின் பிறந்தாள் ஒருத்தியோடு ஞான நெறி தழைத்தோங்க தோன்றினர் நம் ரமணர். அவர் அவதாரத்தால் விளங்கியது பிரமாதி ஆண்டு மார்கழி திங்கள் 11ஆம் தேதி, அதாவது 30/12/1879 சோமவாரம் புனர்வசு நட்சத்திரம் வேங்கடராமன் என பெயரிட பெற்றார். அவ்வியற்பெயரே ரமணர் என பின்னர் மருவியது. திருச்சுழியிலும் திண்டுக்கல்லிலும் மதுரையிலுமாக 6ஆம் பாரம் வரை ஆங்கில கல்வி பயின்றார். அருணாச்சல தியானம் அது யாராலும் அடைதற்கரிய பிரம்மலோகமே. அன்று பிரம்மமே போன்றதோர் பாவனை அவரை அறியாமலே பிறப்பில் இயல்பாகவே உண்டாகி 17ஆம் வயதில் திருவண்ணாமலைக்கு புறப்படும் வரை நீர் பூத்த நெருப்பு போல அவர் அகத்தில் கனன்று கொண்டிருந்தது. அருணாச்சலம் என்பது திருவண்ணாமலை என உறவினர் ஒருவரால் பின்னர் துணுக்குற கேட்டறிந்தும் அப்புறப்பாட்டு வரையில் அதை பற்றி கருதவே இல்லை. வீட்டிலிருந்த பெரிய புராண வசன புத்தகத்தை தற்செயலாக படித்து பார்க்க நேர்ந்ததன் பயனாக தினந்தோறும் கோயிலுக்கு சென்று வெள்ளியம்பல நடராஜர் முன்பும் 63 முன்பும் நின்று அவரோடு தம்மையும் ஒருவராக கூட்டிக் கொள்ளும்படி பக்தி பரவசப்பட சில காலம் தொழுது வந்தார். இந்நிலையில் ஒரு நாள் அரோக திடகாத்திரமாக இருக்கையிலேயே திடீரென காரணமின்றியே மனத்தில் எழுந்த மரண பயத்தால் தாக்கலுற்று மரணத்தின் உண்மையை அனுபவத்திற்கண்டறிய தலைப்பட்டவராய் தம் உடலை பேச்சு மூச்சர பிணம் போல கடத்தி உடலோடு இயந்த நான் என்னும் அகந்தை உணர்ச்சியை உள்ளே முற்றும் ஒடுக்கலும் அவ்வாறொடுங்க பெற்ற மூல கேந்திர ஸ்தானமான இதயத்தினின்று எதனோடும் யாதோர் ஏய்பு அற்ற தம் பரமார்த்த சொரூப உண்மை உணர்ச்சி நான் நான் என்று தன்னில் தானாக மிக தெளிவாக விளங்கவே அதனோடு மரண சிந்தனை அறவே ஒழிவுற்றார். இந்த மாறுதலால் படிப்பில் முன்னிருந்த அற்ப கவனமும் அகன்றது. படிக்க வேண்டிய நேரத்தில் கண்மூடி மௌனியாகி நிஷ்டை கூடினார். படியாத பாடத்தை தண்டனையாக ஒரு நாள் எழுதி கொண்டிருக்கும் இடையில் இவ்வாறு செய்யவே இதை கண்ட தமையன் அவரை திருத்த கருதி, இப்படியெல்லாம் இருப்பவனுக்கு இங்கென்ன வேலை என்று கடித்துரைத்தலும் அதுவே அவர் வெளியேற்றத்துக்கு ஏதுவாயிற்று. அதையே ஆப்த வாக்கியமாக கொண்டு வீட்டை துறந்து வெளிப்பட்டு விடுவதென தீர்மானித்தலும் அதுகாரும் மறந்திருந்த திருவண்ணாமலை ஞாபகம் அந்தர்யாமியான ஆண்டவனால் உந்தப்பட்டு மனத்தில் உதித்தது. உடனே தம்மிடமிருந்த பழைய தேச படத்தில், அதாவது அட்லாஸில், சென்னை மாகாண படத்தை திருப்பி திண்டிவனமே திருவண்ணாமலைக்கு அருகே உள்ள வண்டி நிலையம் எனவும் அதை அடைய 3 ரூபாய் போதும் எனவும் எண்ணியவாறே தாம் தம் தந்தையை தேடிக்கொண்டு அவர் உத்தரவுப்படி அவ்விடத்தை விட்டு கிளம்பிவிட்டதாகவும் தாம் நல்ல காரியத்தில் தான் பிரவேசித்திருப்பதால் அக்காரியத்திற்கு ஒருவரும் விசனப்படவும் தம்மை தேட பணச்செலவு செய்யவும் வேண்டாம் என்றும் ஒரு குறிப்பெழுதி பெட்டியில் வைத்துவிட்டு அதிலிருந்து தன் பள்ளி சம்பளம் செலுத்துவதற்காக தமையன் எடுத்துக்கொள்ள சொன்ன 5 ரூபாய் பணத்தில் தம் பிரயாண செலவுக்கான 3 ரூபாய் மட்டும் எடுத்துக்கொண்டு ரயிலேறினார். இடையில் விழுப்புரத்தில் வண்டி மாற வேண்டும் என்று தற்செயலாக அறிந்தவாறே அங்கே இறங்கி அங்கிருந்து ரயில் பிரயாணமாகவும் சிறிது நடையாகவும் புறப்பட்ட 4ஆம் நாள் அதாவது 1/9/1896 காலை திருவண்ணாமலை சேர்ந்தார். அந்நேரத்தில் வழக்கத்துக்கு மாறாக கதவுகள் எல்லாம் ஒருங்கே திறக்க பெற்று ஏகாந்தமாய் இருந்த கோயிலில் கர்ப்பகிரகம் வரை நேரே சென்று ஆருயிர் தந்தையான அண்ணாமலையாரை அடுத்து, "அப்பனே, உன் ஆணைப்படி உன் அடி அடைந்தேன். இனி உன்னிஷ்டம் என்னிஷ்டம்" என்று தம்மை தலைவனிடம் அறவே ஒப்பு கொடுத்தலும், அதற்கு சில காலம் முன்பே மதுரையில் தம் உடலையும் மனத்தையும் ஒருங்கே பற்றியிருந்த தாபம் தன்னென குளிர்ந்து தணிந்தது. அம்புவில் ஆளிபோல் அன்புருவினில் இணை அன்பா கரைத்தருள் அருணாச்சலா என்பதே ஆண்டவன் பால் அவர் பேரார்வத்துடன் செய்து கொண்ட ஒரே பிரார்த்தனை. பின்பு கோயிலின் வழிச்சென்று ஆடை குடுமி பூணூல் மீதி பணம் யாவும் ஒரு குளக்கரையில் களைந்தெறிந்து ஒரு கோவணம் மட்டும் இடையில் பூண்டு கோயிலில் 1000 கால் மண்டபத்தை அடைந்து அண்ணாமலையை கண்ட நான் யார் என ஆராய்ச்சியை தம் ஆன்மஸ்வரூபத்தில் அகமுகமாக திருப்பி இதயத்தில் ஆழ்ந்து இன்ப நிஷ்டை கூட பெற்றவர் தம்முடலை பூச்சி புழு அரித்ததும் தெரியாமல் கோயிலுக்குள்ளே தானே பாதாள லிங்கம் முதலிய பல்வேறு இடங்களில் மாறி மாறி பல மாதமும் ஊருக்கு வெளியே குருமூர்த்தத்திலும் பக்கத்து மாந்தோப்பிலும் 2 ஆண்டும் தைலத்தாரை போன்ற நிரந்தர சமாதியில் வீற்றிருந்தார். கால கிரமத்தில் அவர் இருப்பிடம் பந்துக்களுக்கு தெரியவே அவர் சிறிய தந்தை தாமே அருணைக்கு வந்து அவரை ஊருக்கு மீட்டுச் செல்ல முயன்றும் அவரை அசைக்க மாட்டாது திரும்பினார். பல்வேறு சோதனைகளையும் சிறுவரும் வெறியரும் செய்த சிறுமை செயல்களையும் பொறுமை கவசம் பூண்டு தாங்கி நின்றவர் அங்கிருந்து பவளக்குன்றுக்கு மாறி தன் கருமமான தவ வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி வந்தார். தாயும் தமையனும் இங்கேதி பதறி கதறி பிறவி பாசத்தார் பிணித்திழுக்கவும் மலையே போல நிலையில் கலங்காராய் மௌனமாய் இருந்தவர் பக்கத்தில் இருந்தவர் வற்புறுத்தலின் மேல் அவர் தாமே கொடுத்த காகிதத்தில் அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பவன் என்றும் நடவாதது என் முயற்சிக்கனும் நடவாது நடப்பது என் தடை செய்யினும் நில்லாது இதுவே திண்ணம் ஆதலின் மௌனமாயிருக்கை நன்று என்று எழுதி காட்டி அத்துடன் அமைந்தார். வந்தவர் இருவரும் மனம் தடுமாறி வாழா மீண்டனர். பின்பு மலைமேல் வாசம் தொடங்கியவர் பெரும்பாலும் வேனிற் காலந்தோறும் தண்ணீர் வசதிக்காக திருமுலைப்பால் தீர்த்த கரையிலுள்ள மாமர குகைக்கு மாறிக்கொண்டு மெய்ஞான தவராஜ சிங்கமாக மிக்க தேஜோ வீரியத்தோடு தமது சகஜ சமாதி திறத்தால் பல்வேறு பணிகளும் செய்து கொண்டே அன்பர் குழாத்து நடுவில் விருப்பாட்ச குகையில் பல்லாண்டுகள் வாழ்ந்து வந்தார். தன்னை பாதுகாத்து வந்த மூத்த குமாரன் இறந்து தாயும் தன் மனைவி இழந்து தம்பியும் இந்நிலையில் சார்ந்து துறவு பூண்டு அவர் முன்பே வசிக்கலாயினர். அம்மையார் ஆசிரமவாசிகளுக்கான சமையல் முதலிய பணிகளை மிக்க ஸ்ரத்தையாக புரிந்து உண்மை தாயாகவே அவ்வெல்லோரையும் ஊட்டி வந்ததோடு அமிழ்தனும் இனிய தமது வேதாந்த பாடல்களால் அவர்களை மகிழ்வித்தும் வந்தனர். பிராமண சுவாமி என்ற பெயரே ஊரில் இதுவரை வழங்கி வந்ததாயினும் அவர்பால் உபதேசமாக தவத்திலக்கணம் கேட்டுணர்ந்த கணபதி முனிவரால் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்ற பெயர் நாடெங்கும் நாளடைவில் பிரசித்தமாயிற்று. பின்னர் அக்குகையினும் உன்னதமான ஒரு இடத்தில் தொண்டர் சிலரால் புதிதாக தமக்கென்றே நிரூபிக்க பெற்ற கந்தாசிரமத்தை அலங்கரித்து வாழ்ந்து வந்தார். துந்துபி வருடம் வைகாசி மாதம் 1922 மே மாதம் நோய்வாய்ப்பட்டு கிடந்த தம் அன்னையாருக்கு இறுதி காலம் குறுகியதறிந்து தம் வழக்கரத்தை அன்னார் மார்பிலும் இடக்கரத்தை தலையிலும் வைத்து செய்த திருக்கர தீட்சையால் அன்னார் பிராணனை வெளிச்சென்றுழலாமல் உள்ளத்தில் ஒடுக்கி விதேக கைவல்ய பதம் அளித்தருளினார். முற்கூட்டியே எண்ணம் எதுவும் இன்றியே வழக்கம் போல் ஒரு நாள் சிறிது உலாவி வரப்போனவர் மலைத்தென் பாரிசத்து பாலி தீர்த்த கரையில் அமைந்துள்ள தம் தாயின் சமாதி அருகில் ஈஸ்வர நேதியால் எப்படியோ தங்கிவிட்டார். அற்ப கூரை கட்டடமாய் இருந்த ஆசிரமத்தில் துணிந்து பிரவேசித்து அன்புருவான தம்மோடு தம்மவரையும் கோல் கொண்டு புடைத்த வண்கணரான கல்வரை நோக்கி, ஒரு காலில் அடித்தது போதாதெனில் இன்னொரு காலில் அடியுங்கள் என்று பெருமிதமாக கூறியதோடு, கல்வரை எதிர்த்து தாக்க துணிந்த ஆசிரமவாசி ஒருவரை நோக்கி, அவர்கள் தங்கள் கர்மத்தை செய்தார்கள், சாதுக்களான நாம் நம் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தடுத்தமை வித்தவற்றால் உற்ற நோய் நோன்றலுயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்னும் வள்ளுவர் வாய்மொழிக்கு இலக்காய் தவராஜராக பிரக்யாதி பெற்றார். ஆதியில் வெறும் சப்பாத்தி காடாயிருந்த அப்பிரதேசம் இப்பொழுது அன்பரான செல்வர் பலர் முயற்சியால் வருவோர்க்கு வேண்டிய வசதிகள், வைத்தியசாலை உட்பட வேத பாடசாலை, கோசாலை முதலிய பல்வகை அங்கங்களோடு கூடி பெரியதோர் ஆஸ்தானமாக விளங்குகின்றது. தாயார் சமாதியான மாத்ரு பூதேஸ்வர ஆலயம் தாயோடு முன்பு துறவு பூண்ட தம்பி நிரஞ்சனானந்த சுவாமி நிர்வாகத்தில் நூதனமாக திருப்பணியும் கும்பாபிஷேகமும் நிறைவேதி அவ்வாசஸ்தானத்தை அலங்கரித்து நிற்கின்றது. சக்தி விலாசங்களான எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஒருவார் ஏந்தார் போல புறத்து தோன்றினாலும் தமது சகஜ சொரூபானுபூதியாம் உண்மை திறத்தால் ஒன்றோடும் ஏபின்றியே உயிர்த்திருக்கையிலேயே கேவலம் சுத்த சிவத்தோடு இரண்டர கலந்த பரிபூர்ண ஜீவன் முக்தராக அன்போடு அடிச்சார்ந்தார்க்கு அருள் பாலித்து வாழ்ந்து வருகின்றார். நம் பாரத தேசத்தில் மட்டுமின்றி பிற தேசங்களிலும் பல்வேறு பாஷைகளில் அவர் சரித்திரமும் உபதேசங்களும் வெளியிட பெற்று பரவியுள்ளதோடு அவர் மீது கணக்கில்லா துதிமாலைகளும் குன்று போல் குவிந்துள்ளன. தற்கால முறையில் உலக நலத்துக்காக தூளத்தில் அவர் யாதே செய்யணும் செய்யாதொழினும் அவர் போன்ற மகா புருஷரான ஜீவன் முக்தர் சும்மா உடலோடு உயிர்த்திருக்கின்றதே உண்மையில் உலக க்ஷேமம் பயப்பதாம். எனவே உலகோர் செய்த புண்ணியத்தால் அன்னார் திருமேனி திடமும் நலமும் பெற்று இன்னும் பல காலம் இனிது வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் சுரப்பானாக. அருணாச்சல சுதி பஞ்சகம், உபதேச உந்தியர், உள்ளது 40 முதலிய சொந்த பணுவல்களும், தேவி காலோத்திரம், விவேக சூடாமணி முதலிய அனுவாதங்களும் அவரால் அருளப்பெற்றவை. ஸ்ரீ ரமண 108 என்னும் பெயரால் ஒரே புத்தகமாக தொகுத்து வெளியிட பெற்றுள்ளன. தத்தமக்கான பல்வேறு வகையிலும் துறைகளிலும் அவர்பால் ஈடுபட்டு தொண்டாற்றி வரும் பக்த சிஷ்ய கணங்களுள் யாரை சொல்வது, யாரை விடுவது? எவ்வாற்றாலேனும் அவர் அருளால் கவரப்பெற்று அன்பு பூண்டொழுகுவோர் மிகவும் தன்யரே.